தென்றல் அக்டோபர் 2010. கமலா ஹாரிஸ் அவர்களுடன் ஒரு நேர்காணல். இவருடன் உரையாடியவர்கள் அனு நடராஜன் அவர்களும் மேதா ஸ்ரீதர் அவர்களும். 2010 நவம்பர் தேர்தலில் கலிபோர்னியா மாநில அட்டர்னி ஜெனரல் பதவிக்கு குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடப் போகிறார் கமலா ஹாரிஸ். தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பதவியை அலங்கரிக்கப் போகும் முதல் பெண்ணாகவும் முதல் வெள்ளையர் அல்லாத அமெரிக்கராகவும் அவர் இருப்பார். அக்டோபர் 20 அன்று தனது 46வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள கமலா தேவி ஹாரிஸ் தற்போது சான் பிரான்சிஸ்கோவில் மாவட்ட வழக்குரைஞர். முதலில் 2003-2007 ஆகிய ஆண்டுகளில் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமலா. இவரது பெற்றோர் ஷியாமளா ஹாரிஸ் பார்க்க தென்றல் பிப்ரவரி 2004 மற்றும் டொனால்ட் ஹாரிஸ் ஜமைக்கா அமெரிக்கர், ஸ்டான்ஃபோர்ட் பல்கலையில் பொருளாதார பேராசிரியர், ஹார்வர்ட் பல்கலை, வாஷிங்டன் டிசி, கலிபோர்னியா பல்கலை ஆகியவற்றில் சட்டம் பயின்ற கமலா குற்றியல் வழக்கறிஞராக பணி வாழ்க்கையை தொடங்கினார். ஸ்மார்ட் ஆன் கிரைம், A Career Prosecutor's Plan to Make Us Safer என்ற இவரது நூல் 2009 வெளியாயிற்று. தனிப்பட்ட முறையில் மரண தண்டனையை எதிர்ப்பவர் என்ற போதிலும் ஒவ்வொரு வழக்குக்கும் ஏற்ப தண்டனையின் தீவிரம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று இவர் நம்புகிறார். கலிபோர்னியா மாவட்ட வழக்குரைஞர் சங்கத்தின் நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ள கமலா ஹாரிஸ் தேசிய மாவட்ட வழக்குரைஞர் சங்கத்தின் துணைத் தலைவரும் ஆவார். தென்றலுக்காக கமலாவுடன் இந்த நேர்காணலில் உரையாடும் திருமதி அனு நடராஜன், ஃப்ரீமான்ட் நகர்மன்ற உறுப்பினர். இவருடைய நேர்காணலும் இந்த இதழில் இடம்பெற்றுள்ளது. இவருடன் உரையாடலில் பங்கு கொண்ட மேதா ஸ்ரீதர் அரசியல் அறிவியல் பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவி. இப்போது நேர்காணல். அனு நடராஜன், கலிபோர்னியா மாநிலத்தின் அட்டர்னி ஜெனரல் பதவிக்கு உங்களை குடியரசுக் கட்சி வரும் நவம்பரில் 2010 நடக்க இருக்கும் தேர்தலுக்கு வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இந்திய அமெரிக்க சமுதாயம் உங்கள் சாதனையை பெருமிதத்தோடு பார்க்கிறது. வாழ்த்துக்கள் கமலா. உங்கள் ஆதரவான சொற்களுக்கு நன்றி. உங்கள் தாயாருடன் நீங்கள் கொண்டிருந்த நெருக்கம் பற்றி மிகவும் கேள்விப்பட்டுள்ளேன். அவரை பற்றி சொல்லுங்கள். உண்மை, அவர் மிகவும் கெட்டிக்காரர், உயர்ந்த கொள்கை பிடிப்பு கொண்டவர். எனது புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பணம் செய்துள்ளேன். அதே நேரத்தில் உறுதி மிக்கவர். நான் அறிந்தவர்களில் அன்பு நிறைந்தவர். குரல் தழுதழுக்கிறது. தமிழ் மொழி நூல்கள், சினிமா, இவற்றையெல்லாம் அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். ஓ, ஏராளமாக. வளரும் பருவத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவிற்கு போய்விடுவோம். நாங்கள் போகாவிட்டால் தாத்தா பாட்டி மற்ற உறவினர்கள் வருவார்கள். எங்களிடம் ஒரு ஆள் உயரத்துக்கு அமர் சித்திர கதாவின் கதை புத்தகங்கள் சேர்ந்து போயிருந்தன என்றால் பாருங்கள். அது மட்டுமல்ல, அம்மா சிறு வயதில் பாட்டு பாடி இந்திய பிரதமரிடம் பதக்கம் ஒன்று வாங்கியிருந்தார். ஓ, அற்புதம். நீங்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டீர்களா? கற்றுக்கொண்டேன், பாடவில்லை. ஆனாலும் அது என் ரத்தத்தில் இருக்கிறது. உங்கள் தாத்தா பாட்டி குறித்து சொல்லுங்கள். இந்திய அரசாங்கத்தில் என் தாத்தா பி.வி. கோபாலன் உயர் பதவி வகித்தார். அவரை ஐநா இந்தியாவின் பிரதிநிதியாக லுசாக்காவுக்கு அனுப்பியது. அப்போது ஜாம்பியா விடுதலை பெற்ற நேரம். என் தாத்தா பாட்டி அங்கே சில காலம் வசித்தார்கள். அவர் வழியாகத்தான் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்க வேண்டும் இல்லையா? ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். என் தாத்தா பல இடங்களில் பணி செய்து ஓய்வு பெற்ற பின் சென்னை பெசன்ட் நகரில் செட்டில் ஆனார். தினமும் நண்பர்களோடு கடற்கரையில் உலாத்தப் போவார். அப்போது அவர்கள் அரசியல் ஊழலை ஒழிக்க வேண்டியதன் அவசியம், ஜனநாயகம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு போவார்கள். அப்போது நான் சிறுமி. அவர் என்னை மட்டும்தான் இந்த கடற்கரை நடைக்கு அழைத்து போவார். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட. பெரிய மனிதர்கள் அரசியல் பேச்சு அவர்களோடு ஒரு குட்டிப்பெண் கேட்கவே சுவையாக இருக்கிறதே. இதை கேளுங்கள். கல்யாணமான போது என் பாட்டிக்கு வயது 12. தாத்தாவோடு வாழச் சென்ற போது 16-17 இருக்கலாம். தாத்தாவுக்கு வேலை போனால் பாட்டி தான் காரணமாக இருப்பார் என்று அப்போதெல்லாம் ஜோக்கடிப்பார்கள். ஏன் தெரியுமா? பாட்டி கிராமத்து பெண்களை எல்லாம் ஒன்று திரட்டுவாராம். திரட்டி என்ன செய்வார்? கணவன்மார் பெண்களை அடிப்பதை நிறுத்துவது, தாம்பத்திய உரிமை, மகப்பேறு உரிமை கோருவது என்று இப்படிப்பட்ட விஷயங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப கராரானவர். நீங்கள் மற்றொன்று சொன்னதுண்டு, ஒபாமா அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட போது உங்கள் பாட்டி கோவிலுக்கு போனார் என்று. தேங்காய் உடைப்பார் அவரது வெற்றிக்காக. உங்கள் தாயார் தாத்தா பாட்டி இவர்கள் செய்தது, தற்போது நீங்கள் செய்து வருவது, எல்லாவற்றிலும் ஒரு தொடர்பை பார்க்க முடிகிறது. நிச்சயம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் பெற்றோர் இப்போது பெங்களூரில் இருக்கிறார்கள். இங்கிருக்கும் அரசியல் சமாச்சாரங்களை அவர்களோடு பேசும்போது அங்கிருக்கும் அரசியல் பற்றிய ஒப்பீடுகள் கேட்க ஒரு வகையில் தமாஷாகவும் மற்றொரு வகையில் உற்சாகமூட்டுவதாகவும் இருக்கும். உண்மைதான், என் பாட்டி விடிகாலையில் செய்தித்தாளை படித்துவிட்டு என் அம்மாவை போனில் கூப்பிடுவார். நான் சொல்லுவது 2002, அப்போது முதன் முதலாக நான் டிஏ பதவிக்கு போட்டியிட்ட நேரம், என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள கூப்பிடுவார். நான் வெற்றி பெற்றதும் முதலில் கூப்பிட்ட சிலரில் அவர் ஒருவர். பொதுப்பணிக்கு எப்படி வந்தீர்கள் என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள். அம்மா படிப்பதற்காக கலிபோர்னியாவுக்கு வந்தார்கள். இங்கு நடந்து கொண்டிருந்த சிவில் ரைட்ஸ் இயக்கம் அவரை ஈர்த்தது. அப்படித்தான் என் தந்தையாருடன் பழக்கம் ஏற்பட்டது. பெர்க்லியில் PhD முடித்த பின் ஊருக்கு போய் நல்லபடி பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டியது. சிரிக்கிறார். ஆனால் என் தந்தையை காதல் மனம் செய்து கொண்டார். அவர்கள் சந்திப்பின் காரணமாக என் தாயார் குடிமக்கள் உரிமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதில் ஈடுபட்டார். அந்த சூழலில் நான் வளர்ந்தேன். குழந்தைகளாக இருந்தபோது நீதி என்பதற்காகவே என் நேரமும் பேரணி நடத்தி குரல் எழுப்பிக் கொண்டிருந்த பெரியவர்கள் எங்களை சுற்றி இருப்பார்கள். எல்லோரும் உணவு மேசையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சிறியோர் ஏதாவது ஒன்றை சொன்னால் நாங்களேதான் அதற்காக வாதாடி நிறுவ வேண்டும். சிரிக்கிறார். அது குழந்தை பேச்சாக இருக்காது. அப்படித்தான் நானும் என் தங்கையும் வழக்கறிஞர்கள் ஆனது. ஓ, நல்லது. நாங்கள் தெளிவாக பேச வேண்டும். எங்கள் கருத்தை காக்க நாங்களே வாதாட வேண்டும். எங்களுக்கென்று கருத்து இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம். மற்றொரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் நாங்கள் சேவையில் ஈடுபடுவோம் என்பது. அதில் சந்தேகத்துக்கு இடமே இருக்கவில்லை. என்ன செய்வோம் என்பதுதான் கேள்வி. ஆக இவைதான் அடித்தளமாக அமைந்தவை. நான் அரசு வழக்குரைஞரானவுடன் அப்போது நினைத்ததும் இப்போது முற்றிலும் நம்புவதும் என்னவென்றால் குரலற்றவர்களுக்கு குரலாக இருப்பது என் பொறுப்பு என்பதுதான். ஒரு அரசு வழக்குரைஞர் என்ற முறையில் சட்ட பரிபாலனத்தின் தாக்கம் சமுதாயத்தில் மிக நலிந்தவர்கள் மீது அவ்வளவு அதிகம் இருப்பதை உணர்கிறேன். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு கௌரவத்தையும் தருகிறோம். நான் செய்ய விரும்புவது அதைத்தான். தொழில்முறை வழக்குரைஞர் என்ற முறையில் பொதுமக்கள் பாதுகாப்பு எங்கள் முதல் லட்சியம். ஒரு குற்றம் நடந்தால், அதிலும் ஒரு வன்முறை குற்றம் நடந்தால் விரைந்து தீர்மானமாக கண்டிப்போடு செயல்பட வேண்டும். ஆனால் எங்களிடம் இருக்கும் ஆற்றலை பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமென்றால் எதிர்வினை புரிந்தால் போதாது, முன்கூட்டியே தடுக்கவும் வேண்டும். சிறியவர்கள் மற்றும் இளையோர் மீது கவனம் செலுத்தும் பல திட்டங்களை உண்டாக்கியிருக்கிறோம். எவ்வாறு உடல் நலத்தில் செய்கிறோமோ அதுபோல தொற்று நோய் ஒன்று பரவினால் முன்னதாகவே தடுப்பது, ஒருவேளை நோய் தொற்றிவிட்டால் விரைந்து குணப்படுத்துவது, இதுதான் சிறந்த வழி. தீவிர சிகிச்சை அரை அளவுக்கு அதை வளரவிட்டால் பின்னர் சிரமமும் செலவும் அதிகம். குற்ற தொற்று நோயும் அதுபோலத்தான் என்று நான் கூறுவேன். என் தாயார் ஒரு விஞ்ஞானி. ஆமாம், அவரது இயல்பே அதுதான். தொழில் அல்ல, எல்லாமே முதலில் ஒரு கருதுகோளாக ஹைபோதிசிஸ் தொடங்கும், பின்னர் அது சோதிக்கப்படும். மாநில அரசு வழக்கறிஞர் என்கிற முறையில் நான் செய்ய போவது இதுதான். புதுமைப்படுத்தல், அதை செய்ய அஞ்சாமல் இருத்தல் என்பதுதான். விஞ்ஞானிகள் எப்போதுமே செய்துள்ளனர். அதாவது ஒரு கற்பிதத்தை, ஒரு எண்ணத்தை வடிவமைத்து பின்னர் அதை சோதித்தல், அதில் ஏற்படும் இடர்களை களைய மறுபரிசீலனை செய்தல். இது எனது எண்ணம் என்கிற கருவம் அதற்கு குறுக்கே வரக்கூடாது. கருதுகோளை மேம்படுத்தி மீண்டும் சோதிக்க வேண்டும். அரசாங்கம் அப்படி செயல்படுவதில்லை. விஞ்ஞானிகளும் பொறியியலாளர்களும் விடாது கடைபிடிக்கும் இந்த வழியை பின்பற்ற அரசாங்கம் பெரும்பாலும் அஞ்சும். ஏனென்றால் நாங்கள் தவறு செய்தால் அது செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் இருக்கும். இந்த அபாயத்தை தவிர்க்கவே விரும்புவார்கள். நான் வேறு விதமாக யோசிக்கிறேன். நமது நடைமுறைகளை மதிப்பீடு செய்யும் தைரியம் நமக்கு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சில வழிமுறைகள் வேலை செய்யவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதன் செயல்முறை வெற்றியை மதிப்பிடுவது பாரம்பரிய அளவீடாக இருக்கக்கூடாது, வெற்றியின் அளவீடாக இருக்க வேண்டும். புதிய செய்முறை புதிய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். எனது பேக் ஆன் ட்ராக் இனிஷியேட்டிவ் முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை சான் பிரான்சிஸ்கோவில் சோதித்தேன். இப்போது அமெரிக்க நீதித்துறை அதை சட்ட நிர்வாகத்தில் புதிய முன்மாதிரி புனைவு என்பதாக அங்கீகரித்துள்ளனர். புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் உங்கள் தைரியம் கேட்கவே நன்றாக இருக்கிறது. தனது அரசியல் எதிர்காலத்தை கருதி இடர்பாடுகளுக்கு அஞ்சி புதியதாக எதையும் செய்யாதவர்கள் நிறைந்த சூழலில் நீங்கள் துணிச்சல் காட்டியிருக்கிறீர்கள். உண்மை. நான் பார்க்கும் கொடுமையான நிதர்சனம் என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மறு தேர்தலுக்கு ஆசைப்படுகிறவர்கள், அரசியல் ரீதியான அபாயங்களுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்ளாமல் வழக்கமானதையே செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான். புதியதை செய்தால் சில தவறுகள் நேரலாம், அவற்றுக்கு தேர்தல் காலத்தில் விளக்கம் தர நேரும். இந்திய அமெரிக்கர்கள் அதிகமாக அரசியலில் காணப்படவில்லை. கலிபோர்னியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீங்கள், நான், சுஜா லோ வந்தால், லாங் பீச் ஆகிய மூவருமே தமிழ் சமுதாய பின்னணி கொண்டவர்கள். உள்ளூரிலும் தேசிய அளவிலும் எப்படி இன்னும் அதிக எண்ணிக்கையில் இந்திய அமெரிக்கர்களை, குறிப்பாக பெண்களை ஈடுபடுத்தலாம்? இளைய தலைமுறையினர் மிகவும் நம்பிக்கை அளிப்பவர்களாக உள்ளனர். அவர்களை பொதுச்சேவைக்கு இழுப்பது எப்படி? இதற்கென்று ஒரு இயக்கம் தேவை. எந்த இயக்கமும் ஓரிடத்தில் தொடங்கி நம்பிக்கையோடு வளர்ச்சி அடையும். இதற்கு நாம் மூவரும் நல்ல முன் உதாரணங்கள் ஆக வேண்டும். எப்படி சாதிப்பது என்று செய்து காட்ட வேண்டும். ஒன்றை சாதிக்க மிகுந்த தீவிரம் வேண்டும். ஆனால் நீ சிறுபான்மை சமூகத்தில் இருக்கிறாய் என்றால் உனக்கு அதை செய்ய மிகுந்த துணிச்சல் வேண்டும். வேறொருவர் அதை சாதித்திருக்கிறார் என்று பார்க்கும் போது உனக்கும் நம்பிக்கை வருகிறது. அதுதான் யதார்த்தம். எந்த இனத்து பெண்ணானாலும் சரி, நிதி திரட்டுவது எப்படி என்பதை அறிய வேண்டும். கேட்க கூசுகிறதா? ஆமாம். ஆனாலும் நான் அதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். நான் வளர்ந்து வந்த காலத்தில் பெண்கள் பணத்தை பற்றியே பேசக்கூடாது. போதாக்குறைக்கு என்னை சுதந்திர பெண்ணாக வளர்த்தார்கள். அதனால் யாரிடமும் பணத்துக்கு கை நீட்டக்கூடாது. சிரிக்கிறார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற ஒரு நல்ல தொகையை திரட்டியே தீர வேண்டும். இளம் பெண்களிடம் தேர்தலுக்கு நிற்பதை பற்றி பேசுகையில் நான் சந்தித்த அவர்களையும் வருத்தும் இந்த மன குழப்பத்தை பற்றி எடுத்துச் சொல்வேன். இதோ பார், நீ ஒன்றும் யாரிடமும் எனக்கு ஒரு ஜோடி காலணி வாங்கி கொடு என்று கேட்கவில்லை. தெளிவாக யோசி என்று சொல்லுவேன். நல்ல வருவாய் தரும் ஒரு தொழிலை கிடப்பில் போட்டுவிட்டு அரசியலில் பொது சேவையில் ஈடுபட பொதுவாக தயங்குவார்கள். இந்த தயக்கத்திலிருந்து வெளியே வருவது எப்படி? உங்கள் அனுபவம் என்ன? ஆமாம், ஒரு வேட்பாளரின் பலம் இவர் அந்த பதவியை நன்றாக செய்வாரா என்கிற அளவையால் அளக்கப்படுவது இல்லை, தேர்தலில் ஜெயிப்பாரா என்ற அளவையால் அளக்கப்படுகிறது. ஜெயிப்பதற்கு தேவையான ஏராளமான நிதியை இவரால் திரட்ட முடியுமா என்பதால் அளக்கப்படுகிறது. அவ்வளவு கடினம் அது. அவரை மக்கள் அறிய வேண்டும். நீங்கள் தனியார் துறையில் இருக்கலாம், அல்லது வீட்டிலேயே இருக்கும் அன்னையாக இருக்கலாம். சிறிது நேரம் ஒதுக்கி சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பணி செய்கிறீர்கள், அது நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள், எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறீர்கள், உங்களது உந்து சக்தி என்ன என்பதற்றை அறிய வேண்டும். முடிப்பதற்கு முன்னால் ஒரு வார்த்தை. அமெரிக்காவின் முதல் பெண் அதிபராகும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அதற்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வோம். விரைவிலேயே இந்த வாய்ப்பு வரும் என்று நம்புகிறேன். இப்படி சொன்னதற்கு நன்றி. ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இப்போது நான் பெரிய போர்க்களத்தில் இருக்கிறேன். தேர்தலுக்கு 56 நாட்களே உள்ள நிலையில் இருவரும் கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்கிறோம். வரும் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெறுவது பெரிய யுத்தமாக இருக்க போகிறது. கண்முன்னால் இருப்பதை பார், அடுத்ததை பிறகு பார்க்கலாம் என்றுதான் எனக்கு கற்பித்திருக்கிறார்கள். நன்றி. குட் லக். மீண்டும் பேசலாம். உங்கள் ஆதரவு எனக்கு பெரிய பலம். நன்றி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.